லட்சீநாதசமாரம்பம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரா. என்னுடைய ஆச்சாரியம் வரையிலான எல்லா குருகளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டேன். சபா கல்பதரும் வந்து வேதசாக உபஜீவிதம் சாஸ்திர புத்த சமாயுக்தம் பிரமண கோபிதம், அதாவது வேதங்களாகிய கலைகள் உள்ளதும் சாஸ்திரங்களாகிய புத்தங்களோடு கூடியதும் வித்வான்களாகிய வண்டுகளால் பிரகாசிக்கின்றதுமான இந்த சபையாகிய கல்பருப்ப விருட்சத்தை நமஸ்கரிக்கிறேன். இப்போ மணி 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 எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மணி. முதல்ல சொன்ன மணி ஆங்கில மணி, இரண்டாவது சொன்ன மணி தமிழ் மணி. ஆகையினால என்னால் முடிந்த வரையில விரைவாக எவ்வளவு முக்கியமான தகவல்கள் உங்களுடைய நேரங்களை வீணடிக்காமல் முக்கியமான தகவல்களை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 தலைப்புகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொன்றிலும் ஒரு நிமிடம் 1.5 நிமிடம் அதிகபட்சம். நேரடியாக விஷயத்திற்கு செல்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு வந்து பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம்னா பஞ்சாங்கத்துக்கு பேர் ஏன் அந்த மாதிரி வந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பஞ்ச அங்கங்கள், 5 அங்கங்கள், மிக முக்கியமான 5 அங்கங்களை பற்றி தெரிவிக்கக்கூடியது என்பதால் அதற்கு பஞ்சாங்கம் என்று பெயர். அந்த 5 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், திதி வாரம், வாரம்னா கிழமை, திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் யோகம் அல்லது கரணம். இந்த 5 அங்கங்களை பற்றி முக்கியமாக தெரிவிக்கக்கூடிய நூல் என்பதால் எதற்கு பஞ்சாங்கம் என்று பெயர். ஒரு தலைப்பு முடிந்துட்டு ராசி மண்டல அமைப்பு என்றது அடுத்த தலைப்பு. ராசின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிராமணர்களுக்கு ராசி தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் சரியா இருக்காது. ஏன்னா ராசியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 12 ராசி இருக்கு, மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு 12 ராசிகள் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ராசி எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. இந்த ராசி எப்படி இருக்கு கேட்டாக்கா, உலகம் வந்து உருண்ட சட்டை இல்லை, உருண்டைக்கு பதிலாக இதை கொண்டு வந்திருக்கேன். உலகம் எப்படி இருக்குன்னு நினைச்சுக்காருங்க, உலகம் உருண்டை. அந்த உருண்டையான உலகத்தை இது போல 12 சமபாகங்களாக பிரிக்கும். இந்த 12 சமபாகங்களும் அந்த உருண்டைக்கு வந்து டிகிரியால தான் அளக்கணும். உருண்டையான விஷயத்தை மொத்தம் ஒரு உருண்டை, எந்த ஒரு சின்ன உருண்டையா இருந்தாலும் பெரிய உருண்டையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மகா பெரிய உருண்டையா இருந்தாலும் 360 டிகிரி தான். அந்த 360 டிகிரியை 12 பாகமாக பிரித்தாக்க 30-30 டிகிரி வரும் ஒரு ஒன்னொன்றுக்கும். ஆக ஒரு ராஜ்யம் 30-30 டிகிரிகளை கொண்டது. இப்படியாக உலகத்தில் உள்ள ஒரு கற்பனை கோடு வரைந்தான் வச்சு உலகத்தில் அட்சரேகை தீர்க்கரேகை என்று குறுக்கு கோடு நெருக்கு கோடு இருக்கிறது. இந்த குறுக்கு கோடுகளை கொண்டு 12 சமபாகங்களாக பூமியை பிரித்தால் வரக்கூடிய ஒரு 30 டிகிரி இருக்கிறது இல்லையா, அந்த ஒரு 30 டிகிரியும் ஒரு ராசியை சேர்ந்தது. இதுதான் இந்த பூமியில உள்ள ராசி மண்டல அமைப்பு. அதற்கு அடுத்த தலைப்பு வந்து மாதம் எப்படி உண்டாகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராசியை வைத்து சூரியன் ஒரே இடத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய கிரணங்கள் இந்த பூமியில விழுகின்றன. பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு சுற்றை முடித்துக் கொள்கிறது. அப்படி சுற்றி முடிக்கும் பொழுது அதிகாலையில் முதல் பகுதியில் சூரிய கிரகணம் எங்கே படுகின்றதோ அன்றைக்குரிய முதல் ராசி அது. உதாரணமாக சித்திரை மாதத்தில் நாம் 12 மாதங்களாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய சித்திரைக்குரிய மேஷ ராசியினுடைய முதல் பாகையின் பாகைன்னா டிகிரி, முதல் பாவியின் முதல் அம்சத்தில் சூரிய கிரகணம் விழுந்தால் அது சித்திரை ஒன்னாம் தேதி. ஆக சித்திரை மாதம் இப்படி தோன்றுகிறது. பிறகு இந்த பூமியானது சூரியனை 365 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்படி சுற்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த இது என்ன, 360 டிகிரி, மொத்தம் ஒரு உருண்டைக்கு 360 டிகிரி சொன்னேன். ஆக அந்த சூரியனை இந்த பூமி எப்படி கடக்கிறது என்று சொன்னால், ஒரு நாளுக்கு 1 டிகிரி கடக்கிறது, 360 நாளில் 360 டிகிரியை கடந்து விடுகிறது. புரிகிறவர்களா? ஆக ஒரு நாளுக்கு 1 டிகிரி கடக்கிறது என்றால், ஒரு ராசி ஒரு நாளுக்கு மொத்தம் 24 மணி நேரம் என்றால், 12 ராசிக்கு மொத்தம் 24 மணி நேரம் என்றால், ஒரு ராசிக்கு 2 மணி நேரம், ஒரு ராசிக்கு 2 மணி நேரம், 12 ராசிக்கு மொத்தம் 24 மணி நேரம். இது சராசரி கணக்கு. ஆனால் துல்லியமான கணக்கு என்பது 2 மணி நேரத்திற்கு சில ராசிகள் சற்று குறைவாகவும் சில ராசிகள் சற்று கூடுதலாகவும் இருக்கிறது. அதை பஞ்சங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் தோராயமாக ஒரு ராசியானது 2 மணி நேரம். ஆக 24 மணி நேரம் 12 ராசிக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆக சூரியனானது அந்த முதல் ராசி சித்திரை என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியினுடைய முதல் பாதையை ஒரு நாளை கடக்கிறது. அது 4 நிமிடம். அந்த 4 நிமிடம் கணக்கு போட்டு வந்தாதான் 30 டிகிரி கடக்கிறதுக்கு 30 x 4 120 நிமிடம், 120 நிமிடம் என்பது 7 மணி நேரம். சரியாக புரிகிறது அல்லவா? ஆக இது போல 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு நாளும் ராசி மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையில் ஆரம்பித்த ராசியில் இருந்து 2 மணி நேரத்திற்கு ஒரு ராசி மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த முதல் ராசி மட்டும் என்ன ஆகும் என்று கேட்டால், முதல் நாள் சித்திரை மாதத்தின் முதல் நாளில் 30 டிகிரி இருக்கிறது. 30 டிகிரி இருக்கும் போது 2 மணி நேரம். அடுத்த நாள் என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த சுழற்சியினால் 1 டிகிரி முன்னேறி சென்று விடுகிறது அல்லவா? அப்படி முன்னேறி சென்று விடும் போது 4 நிமிடம் குறைந்து விடுகிறது. அதாவது 1 டிகிரி குறைந்து விடுகிறது அல்லது 4 நிமிடம் குறைந்து விடுகிறது. அப்போ மராதனால் ராசியை உறவாக இருக்கும் மேஷ ராசியிலே அந்த 4 நிமிடம் குறைவாக 2 மணி நேரத்திலே 4 நிமிடத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக மாதத்தில் 30 நாளைக்கும் 4 நிமிடங்களாக குறைத்துக் கொண்டே வந்தால், மாத முடிவில் 30 நாட்களின் முடிவில் அந்த மேஷ ராசியானது ஒன்றுமில்லாமல் தீர்ந்துவிடும். எனவே அடுத்த மாதம் உண்டாகிறது. மாதம் எப்படி உண்டாகிறது என்பது தெளிவாக கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக ராசி இருப்பு என்றால் என்ன என்பது இப்போது நான் சொன்னது மூலமாக விளக்கம். ஒரு நாளுக்கும் 4 நிமிடம் வீதமாக இந்த ராசியானது குறைந்து வருகிறது அல்லவா? அந்த குறைந்தது போக இன்றைய தினத்தில் அந்த முதல் ராசியே எவ்வளவு நேரம் பாக்கி இருப்பது என்பதை தெரிவிக்கக்கூடியதுதான் ராசி இருப்பு என்பது. ராசி இருப்பு என்பது இன்றைய தினத்தில் நேற்று வரை கடந்து போன நேரங்கள் போக இன்றைய தினத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை, அதாவது முதல் ராசி இன்னைக்கு என்ன மாசம், ஆடி மாசம், ஆடி மாசத்துல என்ன ராசி முதல் ராசியா இருக்கும்? கடக ராசி. இன்னைக்கு ஆடி மாசத்துல 10 தேதி கடந்து விட்டது என்றால், 10 தேதிக்கு 14-40 நிமிடங்கள் கடந்து இருக்கும். போக 2 மணி நேரத்திலே 120 நிமிடத்தில் 40 நிமிடங்கள் போனால் பாக்கி 80 நிமிடங்கள் இருக்கும். ஆக ராசி இருப்பு இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தால் அந்த 80 நிமிடங்களுக்குரிய நாழிகைகள் போடப்பட்டிருக்கும். நமது பரந்தாமன் பஞ்சாங்கத்திலே நாழிகைகளில் குறிப்பிடாமல் அனைத்து விஷயங்களையும் மணிகளாகவே, ஏனால் மணி நமக்கு முக்கியம் முன்னிலே சொன்னேன். ஆகையினால இப்ப மணிதான் நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நாழிகைதான் தெரியாது. ஆகையினால நாழிகை எலிமினேட் பண்ணிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் முழுவதும் மணிகளாக மாற்றிவிட்டேன். ஆகையினால ராசி இழப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருப்பது சூரிய உதயத்தில் இருந்து இன்றைய தினத்தில் எவ்வளவு நேரம் ராசி இருக்கிறது, முதல் ராசி இருக்கிறது என்பதை குறிப்பிடுவது ராசி இருப்பு ஆகும். அடுத்ததாக ஸ்தான சுத்தம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தான சுத்தம் முதல்ல ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் லக்னம் லக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிறோம். லக்னம் தான் என்ன அப்படின்னா, மொத்தம் 12 ராசி இருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு 12 ராசி வரும், 12-24 மணி நேரத்தை எடுத்துக்கணும் சொன்னேன். அதுல நம்ம முகூர்த்தத்துக்காக எந்த சுபத்துக்காக எந்த ராசியை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு லக்னம் பேரு. மற்றதெல்லாம் ராசி, எதை முகூர்த்தமா தேர்ந்தெடுக்கிறோமோ அது லக்னம். ஆக ராசிக்கு லக்னத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முகூர்த்தத்துக்காக எடுக்கப்பட்ட ராசி லக்னம், மற்றவை ராசி. ஆக
அந்த முகூர்த்தத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராசியில் இருந்து நாம் அமைக்கும் முகூர்த்தம் அந்த பஞ்சாங்க விதிகளுக்கு உட்பட்டு இரண்டாம் இடமா, ஏழாம் இடமா, எட்டாம் இடமா, பன்னிரெண்டாம் இடமா, எந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் சனி, ராகு, கேது, சுக்கிரன் இது போன்ற எந்த கிரகங்களும் இல்லாமல் இருப்பது ஸ்தான சுத்தம் ஆகும். எந்த கிரகங்களும் இல்லாமல் நாம் வைத்திருக்கக்கூடிய லக்னத்திற்கு தேவையான இடத்தில் எந்த கிரகங்களும் இல்லாமல் இருப்பது ஸ்தான சுத்தமாகும். அடுத்ததாக கிரகங்களில் இடமாக்கம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்கு சுழற்சி உள்ளது போலவே மொத்தம் 9 கிரகங்கள் உள்ளன என்பது நமக்கு தெரியும். இந்த 9 கிரகங்களும் ஒரு விதமான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது, சந்திரன் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த விஞ்ஞான விஷயம். ஆக இப்படி இடமாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றன கிரகங்கள். அப்படி மாற்றம் அடையக்கூடிய நிலைகளை ஒரு மாதத்தின் முதல் தேதியில் சித்திரை மாதமோ அல்லது இந்த மாதத்தில் ஆடி மாதம் என்றால் ஆடி மாத பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தால் 12 கட்டங்களை போட்டிருப்பார்கள். அதிலே மேஷம், அதாவது இடது கோடியில் இருக்கக்கூடிய மேல் மூளை வந்து மீனம், அதற்கு அடுத்ததாக தொடங்கக்கூடியது மேஷம். அந்த மேஷத்திலிருந்து வரிசையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கணும், முதல் தேதி என்று எந்தெந்த நிலையில் கிரகங்கள் இருக்கின்றன என்பதை அந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். சில கிரகங்கள் வேகமாக மாற்றம் அடையும், சில கிரகங்கள் தாமதமாக மாற்றம் அடையும். தாமதமாக மாற்றம் அடையக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது, சனி இவைகள் மிகவும் தாமதமாக மாற்றத்தை பெறும். சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் மிக வேகமாக மாற்றம் பெறும். இவைகள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திலே 2 இடங்களுக்கு மாறிவிடக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அப்படி மாற்றம் அடையக்கூடிய விஷயங்களை அந்த கட்டத்தினுடைய நடுவிலேயே இத்தனாம் தேதி சுக்கிரன், கனக சுக்கிரன், சிம்ம சுக்கிரன் என்று அதில் குறிப்பிட்டிருப்பார்கள். அதற்கு முன்னாடி இடத்துல அதுக்கு அது வந்து மிதுனத்தில் இருந்ததுனால் கனகத்திலே போகிறது என்று அர்த்தம். ஆக தன் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு இடம் அந்த தேதியிலே அது மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே கிரகங்களின் இடமாற்றமாகும். இந்த மற்ற கிரகங்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருப்பவர்கள் சந்திரனை பற்றி மட்டும் எங்குமே குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டால் சந்திரனுடைய இடமாற்ற வேகமானது மிகவும் அபரிமிதமானது. 2.5 நாட்களுக்கு உள்ளாக ஒரு ராசி மாறிவிடுவார். அவர் அதற்கு மேல் அவர் ஒரு ராசியில் இருக்க மாட்டார். ஆகையினாலே அவரை எந்த பஞ்சாங்கக்காரர்களாலும் கணித்து இந்த இடத்தில் தான் அவர் இருக்கிறார் என்று குறிப்பிட முடியாது என்பதால் அதை சந்திரனை குறிப்பிடுவதில்லை. ஆனால் சந்திரன் இருக்கும் இடத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அது மிகவும் சுலபம். அதற்கு நாம் நட்சத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனுக்கும் நட்சத்திரனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்டால் கணவன் மனைவிக்கு உள்ள தொடர்பு தான். சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்களையும் திருமணம் முடித்து வைத்தார்கள் என்று கதை உண்டு. அந்த கதையெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ஆக சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தினோடு சேர்ந்து இருக்கிறதோ அன்றைய நட்சத்திரம் அது. அன்றைய நட்சத்திரத்தினன்று சந்திரன் அதனுடன் இருக்கிறான் என்று அர்த்தம். ஆக நட்சத்திரத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டால் ராசி ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி என்று சொன்னேன். அந்த 30 டிகிரியை 9 பாகங்களாக பிரித்து விட வேண்டும். அப்படி பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பாகத்துக்கும் 9-ல் 1 பாகத்துக்கும் நவாம்சம் என்ற பெயர். இந்த நட்சத்திரமானது அந்த நவாம்சத்தில் 4 பகுதியை எடுத்துக்கொள்ளும். ஒரு நட்சத்திரத்தினுடைய வியாப்தியானது அஸ்வினி நட்சத்திரம் என்று சொன்னால் அஸ்வினி 1, 2, 3, 4 பாகங்களும், பிறகு பரணி நட்சத்திரம் பரணி 1, 2, 3, 4, பிறகு கார்த்திகை 1 பாகம். ஆக மேஷராசிக்கு அஸ்வினியினுடைய 4 பாகங்கள், பரணியினுடைய 4 பாகங்கள், கார்த்திகையினுடைய 1 பாகம். ஆக இந்த 2.5 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மேஷராசி. இது போன்றே நாம் கணக்கிட்டுக் கொண்டு வர எல்லாத்தையும் சொல்லுவேன், நேரம் இல்லை. அதனால இது போல கணக்கிட்டுக் கொண்டு வந்தால் மீனத்தில் வரும்போது 27 நட்சத்திரங்களும் அடங்கிவிடும். 27 × 4 108, 12 × 9 108, சரியா இருக்கா? ஆக 108 நவாம்சங்கள், 108 நவாம்சங்களை 27 நட்சத்திரங்கள் பகிர்ந்து கொள்கின்றன. 4-4 பிரித்து பார்த்தால் உங்களுக்கு கணக்கு புரியும், பஞ்சாங்கத்தை பார்த்தால் உங்களுக்கு தெளிவு விளங்கும், கவலைப்பட வேண்டாம். ஆக எந்த ராசியில, அதாவது அஸ்வினி என்றால் மேஷராசிதான், பரணி என்றால் மேஷராசிதான், கார்த்திகை என்றால் மேஷமா ரிஷபமா கேட்க வேண்டும். அப்போ கார்த்திகை என்றால் நீங்கள் முதல் பாதமா இரண்டாம் பாதமா மூன்றாம் பாதமா என்று கேட்டு தெரிந்து கொண்டு மேஷராசியை சேர்ந்தவரா ரிஷபராசியை சேர்ந்தவரா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஆக நட்சத்திரமும் நட்சத்திரத்தினுடைய பாதமும் தெரிந்தால் ராசி எது என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஆக நட்சத்திரம் இன்றைக்கு பஞ்சாங்கத்தில் இன்றைக்கு இந்த நட்சத்திரம் என்று போட்டிருக்கும். ஆக அந்த நட்சத்திரம் என்று தெரிந்தால் சந்திரன் இந்த ராசியில் தான் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சில பஞ்சாங்கங்களிலே சந்திரனுடைய இருப்பை கூட கடைசியில ஒவ்வொரு வரியினுடைய கடைசியில பாம்பு பஞ்சாங்கம் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக சந்திரன் அறிதல். அடுத்தது நட்சத்திரங்களையும் பாதங்களையும் பற்றி குறிப்பிட்டு விட்டேன். பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக சுபகாரியங்களுக்கு விளக்க வேண்டிய கிழமைகள், விளக்க வேண்டிய திதிகள், விளக்க வேண்டிய நட்சத்திரங்கள், அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கிழமைகளை எடுத்துக்கொண்டால் செவ்வாய் சனி குறுக்கு நாட்கள் என்று பெயர். செவ்வாய் சனி குறுக்கு நாட்கள், அந்த நாட்களிலே எந்த காரியம் செய்தாலும் அவை விருத்தி அடைவதற்கு வாய்ப்பில்லை என்பது ஜோதிட சாஸ்திரம். அதன் பிறகு ஞாயிறு திங்கள் ஒரு கண் உள்ள நாட்கள் என்று பெயர். ஆக பாதி வெற்றி கிடைக்கும் என்று கொள்ளலாம். புதன் வியாழன் வழி இரு கண் உள்ள நாட்கள் என்று பெயர். அதிலே செய்யப்படும் காரியங்கள் மிக உத்தமமாக நன்றாக விளங்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக கேவைகளில் ஆகாத கேவைகள் தெரிந்து கொண்டோம். அதுபோல ஆகாத திதிகள் என்று சொன்னால் அஷ்டமி, நவமி, பிரதமை, சதுர்த்தி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை, இந்த திதிகளிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. மற்ற மீதி இருக்கிற திதிகளிலே மத்தியமான திதிகளும் உள்ளன, உத்தமமான திதிகளும் உள்ளன. அதன் பிறகு ஆகாத நட்சத்திரங்கள், ஆகாத நட்சத்திரங்கள் என்று சொன்னால் அஸ்வினி நல்ல நட்சத்திரம், பரணி கூடாது, கார்த்திகை கூடாது, மிருகசீர்ஷன் நல்ல நட்சத்திரம், ரோகிணி நல்ல நட்சத்திரம், திருவாதிரை சுமார நட்சத்திரம், குணக்கோச நல்ல நட்சத்திரம், பூச நல்ல நட்சத்திரம், ஆயுள்யம் கூடாது, மதம் நல்ல நட்சத்திரம், பூரம் கூடாது, உத்தரம் நல்ல நட்சத்திரம், அஷ்டம் நல்ல நட்சத்திரம், சித்திரை நல்ல நட்சத்திரம், சுவாதி நல்ல நட்சத்திரம், விசாகம் மத்தியமான நட்சத்திரம், அனுஷம் நல்ல நட்சத்திரம், கேட்டை கூடாது, மூலம் நல்ல நட்சத்திரம், பூராணம் கூடாது, உத்தரம் நல்ல நட்சத்திரம், திருவானம் நல்ல நட்சத்திரம், அவிட்டம் சுமார நட்சத்திரம், சதயம் சுமார நட்சத்திரம், கூடக்காது கூடாது, உத்தரக்காது நல்ல நட்சத்திரம், ரேவதி சுமார நட்சத்திரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சித்த அமிர்தாதி யோகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாங்கத்திலே சித்த அமிர்த சி ஆ என்று போட்டிருப்பார்கள். யோகம் என்ற தலைப்பின் கீழே மரண மூன்று யோகங்கள் தான் இருக்கிறது. இந்த யோகம் எப்படி உண்டாகிறது என்று கேட்டால் கிழமையும் நட்சத்திரமும் சேரும் போது இந்த கிழமையும் இந்த நட்சத்திரம் இருந்தால் இந்த யோகம் என்பது தீர்மானமான விஷயம். அது பற்றிய ஒரு டேபிள் அங்க முன்னாடியே கொடுத்திருப்ப ஒரு அட்டவணை வந்து பஞ்சாங்கத்தில் பாவ பஞ்சாங்கத்தில் பார்த்தா மூணாம் பக்கத்திலே இருக்கும். அதுல கிழமை என்ன கிழமைக்கு இந்த நட்சத்திரம் வந்ததுன்னா இந்த யோகம் போட்டிருப்பாங்க. அது மற்றபடி உள்ளே உள்ள பட்டியலையும் இருக்கும். அதை பார்த்து நல்ல யோகத்தை தெரிஞ்சுக்கணும். சித்த யோகம், அமிர்த யோகம், அமிர்த யோகத்தை காட்டிலும் சித்த யோகம் நல்லது. அமிர்தோக சித்தோகத்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல, மரணயோகம் உள்ள நாட்களில் சுபங்கள் பண்ணக்கூடாது. நல்ல நாளுக்கான காரணிகள் எல்லாத்தையும் இப்ப நான் சொன்னது மூலமா உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது பஞ்சனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நல்ல நாள் தீர்மானிக்கும் போது பஞ்சனை பார்த்துதான் அதை வைக்கணும். வேற எந்த விஷயங்கள் எப்படி இருந்தாலும் பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஜோதிட சாஸ்திரப்படி பஞ்சனம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த நாளுக்கு அந்த வைக்கக்கூடிய லக்னத்திற்கு பஞ்சனம் என்றால் என்ன என்று கேட்டால் திதி, வானம், நட்சத்திரம், லக்னம் ஆகிய நான்கு விஷயங்களையும், அதாவது அதை எப்படி கூட்டம் திதினா எப்படி இருக்கு, நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா பிரதம ஒன்று, திதிகை ரெண்டு, திருதிய மூணு, சதுர்த்தி நாலு, பஞ்சமி அஞ்சு, சக்தி ஆறு என்று அவர்களுடைய வரிசையின் இருக்கிறதுலதான் அந்த எண்ணெய் அவருடைய எண்ணாக கொள்ள வேண்டும். அந்த தேதியில என்ன திதியோ அதுக்குரிய எண்ணெய் கொள்ள வேண்டும். அதே போல வாரம் ஞாயிறு ஒன்று, திங்கள் ரெண்டு, செவ்வாய் மூணு, புதன் நாலு என்று கிழமைகளுடைய ஞாயிறிலிருந்து தொடங்கி அந்த வரிசை எண்ணெய் எண்ணாக கொள்ள வேண்டும். நட்சத்திரம் அஸ்வினி பரணி காட்டிலிருந்து அவனுடைய வரிசை எண்ணெய் இருக்கிறது இல்லாமல் 27 வரை அவற்றையும் எண்ணாக கொள்ள வேண்டும். லக்னம் மேஷ ரிஷபம் மிதுனம் கரண சிம்மம் என்று சொல்லுகிறோம் இல்லவா, அந்த எண்ணெய் எண்ணாக கொள்ள வேண்டும். ஆக இப்படி குறிப்பிடப்பட்ட அந்த தேதியில உள்ள திதிக்கான எண்ணெய், வானம் சொல்லக்கூடிய கிழமைக்கான எண்ணெய், நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய எண்ணெய், எத்தனாவது லக்னம் வைக்கப்படுறோமோ அந்த லக்னத்துடைய எண், அந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டினாக்க ஒரு 37 வருதுன்னு வச்சுக்குவோம். அதை வந்து 9 வருஷம் ஏன் ஒன்பது நாளாக வளர்க்கணும், அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லணும். ஆனால் ஒன்பது நாளாக வளர்க்கணும் அந்த மாதிரி இப்போ தெரிஞ்சு போகணும். ஒன்பது நாளாக வளர்க்கணும், ஒன்பது நாளாக வளர்த்தேன்னாக்கா பாக்கி என்ன வரும், நாலப்போ முப்பத்தாறு பாக்கி ஒன்று, ஒன்று வந்தால் முடிச்சு வந்ததாம். அது மாதிரி முப்பத்தெட்டு இருந்ததுனாக்கா ரெண்டு வரும், ரெண்டு வந்ததுனாக்கா அக்னி பஞ்சகம் அப்படி சொல்லிட்டு வரிசையா என்னென்ன மாதிரி பஞ்சகம்னு சொல்லுவாள். ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது வந்ததுன்னா பாக்கி நல்ல பஞ்சகம்னு அர்த்தம். அந்த மாதிரி வரக்கூடிய பஞ்சகம் உள்ள நாட்கள் அந்த லக்னங்களில் தான் முகூர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாளையும் பார்த்துட்டு லக்னத்தை எல்லாத்தையும் நாளை பார்த்துருவா இன்னைக்கு பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்னு சொல்லி அவள் நட்சத்திர ராசியெல்லாம் சொல்லுவாள். ஒரு நாளை தீர்மானம் பண்ணினதுக்கு அப்புறம் யாருக்கு பார்க்கலாமா அவளோட நட்சத்திர ராசியை தெரிஞ்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இவாளுக்கு இந்த நாள் பொருத்தமா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நட்சத்திரமும் அவள் ராசியெல்லாம் தெரியணும். ஒரு நாள் இன்னைக்குதான் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணினதுக்கு பிறகு அது யாருக்காக இருந்தாலும் எந்த நட்சத்திரக்காக இருந்தாலும் அதை பத்தி பிரயோஜனம் இல்லை. அந்த நாள்ல எந்த நேரம் நல்ல நேரமா இருக்கு அப்படின்றது தான் நம்ம நினைக்கணும். அதுக்கு லக்னம் வைக்கிறது தான் அந்த நாளில் சிறந்ததாக இருக்கக்கூடிய என்ன காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தை சிறந்ததான நேரத்தை தீர்மானிக்கிறது தான் அதில் பாக்கியிருக்கிற வேலை. ஆக பஞ்சம் என்பது சிலர் வந்து துருவன்னு சொல்லக்கூடிய மீனம் மேஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சில லக்னங்களுக்கு மட்டும் துருவம் என்ற ஒன்று உண்டு. அந்த துருவத்தை கூட்டியும் கணக்கிடுவது உண்டு சில பேர். அதை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் தினப்பொருத்தம். இப்போ சொன்னேன் நான் தினப்பொருத்தம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா தினப்பொருத்தம் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து சிம்பிளா ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னு கேட்டாக்கா பொம்பநாட்டி பார்க்கணுமா புருஷாளுக்கு பார்க்கணுமா தினப்பொருத்தம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா பண்ணக்கூடிய காரியம் இப்ப கிரகப்பிரவேசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். கிரகப்பிரவேசத்துல பொம்பநாட்டி ஈடுபடுறா புருஷாளு தம்பதிகளா ஈடுபடுறா. அப்படி பண்ணும்போது யாருக்கு பொருத்தமாக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா பொம்மநாட்டி எங்கெல்லாம் ஈடுபடுறாலோ அங்கெல்லாம் தினப்பொருத்தம் பொம்மநாட்டிக்கு தான் வரும். பொம்மநாட்டி இல்லாத புருஷாளுக்கு உள்ள பங்கன் இருப்பாங்க அதுக்கு மட்டும்தான் புருஷாளுக்கு பார்க்கணும். புரிஞ்சுதா? ஆகினால அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது அது வேணும்னா எங்க லிஸ்ட் இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொம்மநாட்டி புருஷா ரெண்டு பேரும் ஈடுபடக்கூடிய விஷயங்களுக்கு பொம்மநாட்டிக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். கல்யாணத்துல பொம்மநாட்டி புருஷா ரெண்டு பேரும் ஈடுபடுறான் யாருக்கு பொருத்தம் பார்க்கணும் பொண்ணுக்கு தான் பொருத்தமா இருக்கணும். அந்த நாள் இறப்பத்துல பொண்ணுக்கு தான் பொருத்தமா இருக்கணும். சீமந்தத்துல பொண்ணுக்கு தான் பொருத்தமா இருக்கணும். உபநயனத்துல பிள்ளைக்கு பொருத்தமா இருக்கணும். சட்டத்தை பூர்த்தி சடா விஷயத்துல அந்த ஆணுக்கு தான் பொருத்தமா இருக்கணும். ஏன்னா சட்டத்தை பூர்த்தி சடா விஷயம்னா உபநாயக்கு பண்றது இல்லை புரிஞ்சாளுடைய வயசுக்கு தான் பண்றாங்க. புரியுதா? ஆகினால தினப்பொருத்தம் யாருக்கு பார்க்கணும், தினப்பொருத்தம் என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன்னாக்க அந்த யாருக்கு பார்க்கணுமா அவளுடைய நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிட்டே வரணும். எண்ணிட்டு வரக்கூடிய எண்ணெய் இருக்கு பார்க்கணும் அந்த எண்ணெய் ஒன்பது நாளா உருப்பாக்க பாக்கி என்ன வருது ரிமைண்டர். ஏற்கனவே நம்ம பஞ்சகத்துக்கு பார்த்தோம், பஞ்சகத்துக்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது சொன்னேன். இதுக்கு வித்தியாசமாக வரும், ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இருந்தா நல்லது தினப்பொருத்தத்துல. ஆனா ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அன்றைய நட்சத்திரம் வரைக்கும் பார்த்து எண்ணி வந்த தொகையை ஒன்பதால வகுத்து பாக்கி இருக்கக்கூடிய ஈவு இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இவற்றில் ஒன்றாக இருந்தால் நல்ல தினப்பொருத்தம் நல்ல இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டமம்னா சந்திரம் சந்திரன் அஷ்டமம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. இதுல நம்ம பிறந்த ராசி நமக்கு தெரியும், பிறந்த ராசியிலிருந்து எத்தாவது ராசியில சந்திரன் இருக்கக்கூடிய நாள் வந்து எந்த நாளோ அந்த நாட்கள் எல்லாம் நமக்கு சந்திராஷ்டமங்களாகும். அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டதுனாக்கா சந்திரன் எட்டாவது ராசியில இருக்கக்கூடிய நாட்களிலே நமக்கு விபரீதமான பலன்கள் நல்ல பலன்களுக்கு பதிலாக விபரீதமான பலன்கள் உண்டாகும். சரியல்லாத ஒரு மனத்தாங்கல்கள் போன்றது சிக்கல்கள் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இவைகள் போன்ற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அந்த சந்திராட்ட தினமங்கள் சந்திராட்ட தினங்களை விளக்க வேண்டும். கல்யாணத்தாண்டி கட்டிருந்தாக்கா வரப்போ ஆட்டுக்காரியே பிரச்சனை ஆயிடும். அதனால சந்திராட்ட தினங்களை முக்கியமான இருக்கு. ஆணுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி மூர்த்த வச்சு ஆணுக்கும் சந்திராட்டம் வரக்கூடாது பொண்ணுக்கும் சந்திராட்டம் வரக்கூடாது அதை நல்லா பார்த்துக்கணும். நிறைய பேர் அந்த விஷயத்தை போட்ட விட்டுறா அது என்ன தெரியாது. அதனால சந்திரனே பஞ்சாங்கத்துல இல்ல நான் எங்க போய் பார்க்க அப்படிம்பான் சரியா? அதனால அதை பார்த்து பண்ணிக்கணும். அடுத்தது சூரிய உதயம். சூரிய உதயத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன் பஞ்சாங்கத்தோட ராசி இருப்பு அப்படின்ற விஷயம் வந்து இன்றைய தினத்துல சார் நீங்க பேசுறீங்களா, இன்றைய தினத்துல அந்த திதியானது எவ்வளவு நேரம் இருக்கிறது, நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்கிறது, இதெல்லாம் பத்தி குறிப்பிட்டு பஞ்சாங்கத்துல அந்த இருக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருப்பது சூரிய உதயம் அந்த தேதியில என்ன நேரமோ அந்த நேரத்தில் இருந்து எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதைத்தான் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்முடைய பஞ்சாங்கத்திலே மணிகளில் ஆங்கில மணிகளில் கொடுத்திருக்கிறது, மற்ற பஞ்சாங்கங்களிலே நாயகிகளில் கொடுத்திருக்கும். ஆக சூரிய உதயம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஏப்ரல் மே மாதங்களில் கிட்டத்தட்ட 6 மணி அளவில் இருக்கும். பின்னால் செல்ல செல்ல மார்கழி மாதத்திலே கிட்டத்தட்ட 6:40 வரையில் சூரிய உதயம் தள்ளி சென்றுவிடும். ஆகையினாலே அந்த சூரிய உதயத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும். வியாழனன்று 6:30 செம வேண்டும் என்று சொன்னால் அந்த நாம் வந்த ஒரு 7:45 வச்சுக்கலாம் ஒரு காரியத்தை முடிவு பண்ணோம். மார்கழி மாதம் அல்லது தை மாசத்துல அப்ப 40 தள்ளி வரும்போது அது எமரண்டத்தில் பண்ண முடியுமா ஆயிடும். அதனால சூரிய உதயத்தை பார்த்து பண்ணணும். இந்த சூரிய உதயம் ஊருக்கு ஊடு மாறும், கிட்டத்தட்ட ஒரே ரேகையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு மாறாது. இந்த கிழக்கு மேற்குல கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய ஊர்கள் இருக்கு பாருங்க, கிழக்கு மேற்கு தள்ளி இருக்கிற ஊருக்கும் கிழக்கு தள்ளி இருக்கிற ஊருக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் நிறைய வித்தியாசம் இருக்கும். பெங்களூருக்கு நமக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும், இன்னும் நம்ம பின்னாடி மேற்கே இருக்கு பெங்களூர். அது மாதிரி கிழக்கு இருக்க நாகப்பட்டினம் வச்சவங்க கொஞ்சம் வித்தியாசப்படும். அது மாதிரி இந்த பக்கத்தில் இந்த கோட்டில் இருக்கக்கூடிய இது வந்து வித்தியாசம் அதிகமாக இருக்காது. அதனால சூரிய உதயம் ஊருக்கு ஊர் மாறும், அதற்கு தகுந்தால் போல நம்ம நேரத்தை குறிக்க வேண்டும். அடுத்ததாக நாயகியை மணியாக மாற்றுவது எப்படி என்பது நிறைய பேருக்கு கையாத விஷயம், ரொம்ப கஷ்டப்படுறா எல்லாரும். ஆனா ரொம்ப சுலபம், ஏற்கனவே நான் சொன்ன ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். முன்னாடி வந்து நம்ம நாயகியில வச்சிருந்தோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணியிருந்தாருனாக்கா ஒரு நாளைக்கு 60 நாயகின்னு வச்சிருந்தோம். ஆக 24, 60 இதுதான் கம்பாரிசன். நாயகன்னா 60, மணினா 24. அதே மாதிரி நாயகியினுடைய விநாயகையும் 60 பேசிட்டுதான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்ப எப்படி கேட்டாக்கா ஒரு நாயகிக்கு 60 விநாயகிகள், வினாடி அல்ல விநாயகிகள், 60 விநாயகிகள். அது போலவே 1 மணிக்கு 60 நிமிடங்கள் இல்லையா, அப்ப 2.5 நாழி 1 மணிக்கு சமம். ஏன்னு கேட்டா 24 × 2.5 24 × 2 = 48 24 × 12 = 48 ஆக 2.5 நாழி 1 மணிக்கு 2.5 நாழி. அப்ப இதுக்கு சுலபமா ஒரு கணக்கு சொல்றா குறிச்சுக்கோங்க, எதையா இருந்தாலும் நிமிடமா இருக்கணும், ஒரு நிமிடம் அதை × 2.5 மந்திரிலே வந்துடும் உங்களுக்கு விநாயகி வந்துடும். ஒரு நிமிடம் அப்படி இருந்ததுன்னா 2.5 மந்திரிலே பண்ணலாக்க விநாயகி வந்துடும். விநாயகி வந்தது 10 விநாயகி இருக்குன்னு வச்சுங்க, அதை நிமிடமா மாற்றணும்னு வச்சுங்க, என்ன பண்ணோம் 0.4 மந்திரிலே பண்ணுவோம், 0.4 மந்திரிலே பண்ணுவோம், நிமிடம் வந்துடும். திரும்பி சொல்றேன், நிமிடத்தை விநாயகியாக மாற்ற வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் × 2.5 அப்ப 2.5 விநாயகி. விநாயகியை நிமிடமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 10 விநாயகி அது × 0.4 4×40 40ல் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். ஏன்னா 0.4 இல்லையா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்னாக்க 4 வருது. அப்ப 10 விநாயகி என்பது 4 நிமிடம், புரியுதா? இதுதான் நாழிகை மணி கன்வர்ஷன். அடுத்தது எந்தெந்த சுபத்துக்கு என்னென்ன முக்கியன்றதெல்லாம் பஞ்சாங்கத்தில் பார்த்து சொல்லுவோம், நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. லக்னம் அமைக்கிறது எப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது கத்துது கௌரி பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்சம் கொடுக்குறான். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று கொடுத்துருப்பா, இந்தந்த கிழமைக்கு காத்தால 6, 7, 7, 9, 9, 10 என்ன அப்படின்னு சொல்லி கௌரி பஞ்சாங்கம், காத்தால என்ன பகல் வேலைக்கு என்ன ராத்திரி வேலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதுல தனம் சுபம் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கே நல்லது அப்படின்னு பல உத்தியோகம் அப்படின்லாம் கொடுத்துருப்பா. அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைகள் உள்ள மணி கால அளவு என்ன இருக்கிறதோ அதில் ஒரு காரியத்தை பண்ணுமா அவன் நல்லதான் நடக்கும், கெட்டத்தை வராது. அதனால சுலபமா அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஹோரைகள். ஹோரைகள் என்ன சொன்னாக்க என்னன்னு கேட்டா, ஹோரைன்றது தான் வந்தது. ஹவர்ன்றது ஹோரை, ஹவர்னா ஒரு மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். ஒரு மணி நேரம் என்னன்னா, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சரி, இப்பதான் யோசிக்கிறார் அதை பத்தி. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் ஹோரை என்னவா இருக்கும்? அந்தந்த ராசி நாதன், அதாவது அந்தந்த கிழமைக்குள்ள அதிபதி இருக்காங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை யார் அதிபதி? சூரியன். சோ சூரியனுடைய ஹோரை தான் முதல்ல துவங்கும். திங்கக்கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமைக்கு யார் அதிபதி? சந்திரன். சந்திரனுடைய ஹோரை முதல் ஹோரை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முதல் ஓர செவ்வாய் ஓர. புதன்கிழமை அன்னைக்கு முதல் ஓர புதன் ஓர. வியாழக்கிழமை முதல் ஓர குரு ஓர. வெள்ளிக்கிழமைக்கு முதல் ஓர சுக்கர ஓர. சனிக்கிழமை அன்னைக்கு முதல் ஓர சனி ஓர. சனி ஓர பண்ணிருக்கலாம் தெரியல, எல்லோரையா? ஆனா அந்தந்த நாட்கள்ல இப்போ உங்களுக்கு ஒரு பிரீதி கூட என்ன பண்ணணும் கேட்டாக்க, அந்தந்த கிழமைகளுக்கும் அந்தந்த முதல் ஓர இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எந்த கிரகத்தால் இருந்தா கூட சந்தர்ப்பம் வரைஞ்ச சொல்றேன். அந்தந்த கிழமைக்குள்ள இது இருக்கு இல்லையா, சூரியனால ப்ராப்ளம் அப்படின்னாக்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த ஆறுல இருந்து ஏழுக்குள்ள அந்த சூரிய கிரகத்துக்கு என்ன பிரீதியான தானியமோ அந்த தானியத்தை. சூரியனுக்கு என்ன பிரீதி? கோதுமையா? கோதுமை பிரீதி. ஆகையினால அந்த கோதுமையினால பண்ணப்பட்ட பட்சணங்கள் பலகாரங்கள் இதை பெருமாள் பண்ணிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாக்க அவரால் வரக்கூடிய எல்லாம் நீங்களும் சொல்லி சொல்லியிருக்கா. அது சுலபமா தெரிஞ்சுட்டு இதை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஹோரை இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஹோரை மாறிட்டு அந்த சுழற்சியில வந்துட்டே இருக்கும். இப்ப ஒரு மணிக்கு ஒரு ஹோரா, அதுவும் சூரிய உதயத்தை பேஸ் பண்ணதான் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது ராகு காலம் யமனன் தான் குளிக அப்படின்னா, இதுல இருந்து குளிகையை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ராகு காலம் யமனன் எல்லாம் ஆகாதம் தெரியும், குளிகையும் அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல சேர்த்துருக்கு, அதுவும் ஆகாத காலம் மாட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா குளிகைன்றது வந்து கெட்டதான விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா லாஜிக் சொல்றேன். என்ன கேட்டாக்க, குளிகையில ஒரு காரியம் பண்ணினாக்க அந்த காரியத்தை திருப்பி திருப்பி பண்ணணும், அடிக்கடி பண்ணணும். அதனால வேண்டி என்ன பண்ணுவாங்க, குளிகையில ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. எந்த காரியத்தை பண்ணக்கூடாது? அவர காரியங்கள்லாம் குளிகையில பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு பிடிக்காது அவர காரியம் திருப்பி திருப்பி பண்றது பிடிக்குமா? அதனால குளிகையில அவர காரியம் பண்றதை தவிர்த்துக்கணும். அதே கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு வச்சுக்கலாம், ஆயுஷ்கிரமம் இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி பண்ணலாம். அதெல்லாம் குளிகையில பார்த்து வச்சுக்கோங்க, கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கோங்க. அடிக்கடி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டே இருப்பாங்க இல்ல. அதே மாதிரி திருமணம் குளிகையில உட்காந்துக்கலாம். ஏன் தெரியும் நினைக்கிறேன், அடிக்கடி திருமணம் பண்ணிட்டே நல்லா இருக்குமாங்க. குளிகையினுடைய விசேஷம் இது. ராகு காலம் யமனன்டா என்ன கேட்டாக்க, இந்த ராகு காலம் யமனன்டா ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஒன்றரை மணி நேரத்துல கூட ஏதோ ஒரு மூன்று நிமிடம் மட்டும்தான் ரொம்ப விஷத்தன்மை உள்ளது, ரொம்ப பெருதலா இருக்குது. கூடாவும் இல்ல, ஒன்றரை மணி நேரத்துக்கு 90 நிமிஷம். அந்த 90 நிமிஷம் விஷம் கிடையாது, அதுல ஏதோ ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் விஷமான நேரம் கருத்துல உண்டாக்கக்கூடியது. ஆனா அந்த 3 நிமிஷம் இந்த 1 மணி நேரத்துல எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால வேண்டி அந்த மொத்தம் 1 மணி நேரத்துக்கு தவிர்த்துக்கிறோம். சில பேர் சொல்றாங்க, நான் ராகுகாலத்துல பண்ணேன் எனக்கு என்ன ஆச்சு, நான் எமாண்டத்துல பண்ணேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் எஸ்கேப் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்துல தான் அதுவே அந்த 3 நிமிஷம் மாட்டுக்காக தேவையில அனுபவிச்சிருக்கான். ஆகினால அதுல இந்த 3 நிமிஷம் தான் கருதலான நேரம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் என்னன்னு கேட்டாக்கா, அஸ்வினி பரணி காத்துக்கிறோம் 26 நட்சத்திரம் இருக்கு இல்லையா. ஆகினால அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து அதுக்கு 10வது நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது 19வது நட்சத்திரம். ஜென்ம அஸ்வினி ஜென்மனாக்க மகா அனுஜென்மம், மூலம் திருஜென்மம். இது எல்லாமே ஒரே குணத்தை கொண்டதா இருக்கும். கிட்டத்தட்ட பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அஸ்வினிக்கு என்ன பலன் சொல்றோமோ கிட்டத்தட்ட மகம் மூலம் அதுக்கும் அதே பலனை சொல்லலாம். அதனால நீங்க பார்க்கும்போது ஒரு பரியாயம், 2வது பரியாயம், 3வது பரியாயம் சொல்லுவா சொல்லும்போது 9, 9, 9 ஒரு 9 தாண்டி 2வது 9 வந்தேன்னா எண்ணி நட்சத்திரத்துக்கு அது 2வது பரியாயம், 3வது 9 வந்தேன்னா அது 3வது பரியாயம். அதனால முதல் பரியாயம் ரொம்ப மோசம், 2வது பரியாயம் சும்மா சும்மா பரவாயில்ல, 3வது பரியாயத்துல இருந்தா பரவாயில்ல விட்டுருவோம் அடிப்பா. ஆக அஸ்வினி மகம் மூலம் மரணி மூலம் போனாலும் கார்த்திக உத்தரம் வைப்பானா, ஓமகாசம் திருவானம், திருவாரூர் சுவாமி சதயம், மிருகசேஷம் சித்திரை அவசம், புனப்பூசம் விசாரம் போடக்காது, பூசண அவசம் உத்தரக்காது, ஆயுள் கேட்ட அப்படின்றது ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரத்தோடைய தொகுப்பு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரடிக்ட் பண்ணிக்கிறார். அடுத்தது அக்னி நட்சத்திரத்துல சுகம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய என்னன்னா பொருளெல்லாம் நிறைய கலக்கி விடுறார். இந்த உபநயனம், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அக்னி நட்சத்திரத்துல பண்ணக்கூடாதுன்னு போடவே இல்லை சாஸ்திரத்துல. என் பஞ்சானத்துல அதை போட்டிருக்கேன், அக்னி நட்சத்திரத்துல பண்ணக்கூடிய காரியம் இது, பண்ணக்கூடாத காரியம் இது என்று போட்டிருக்கேன். அதுல இந்த தோட்டம் வைக்கிறது, மண்டபம் வைக்கிறது, இந்த மாதிரி குளம் வைக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் அக்னி நட்சத்திரத்தை பண்ணாதேன்னு போட்டிருக்காங்க சாஸ்திரத்துல. ஆக அதுல சில காரியங்கள்லாம் பண்றதுக்கு இருக்கு. அக்னி நட்சத்திரம் வானா வானாம் இருக்க நல்ல நாள்லாம் உண்டுறா. ஏன்னா வசந்த காலத்துலதான் வந்து உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் வருது. வசந்த காலத்துல ஒரு காரியத்தை பண்ணினா ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 22-24 இந்த அக்னி நட்சத்திர காலம் வந்துடுறது. அப்படி வரும்போது அந்த நாள்ல நல்ல மூலத்தில் உள்ள நாடுகள்லாம் இவங்க பார்த்து விலகிட்டு வேண்டாம் விட்டுட்டு வீணாமான நாள்ல போய் ஏதாவது வச்சு பண்ணிட்டு தட்சிணையெல்லாம் பண்றாங்களா. உடனே பூர்வாக புண்ணியாயிரம் தட்சிணம் பஞ்சாங்கம் வேதம்னு சொல்லுங்க. ஒரு வாக்கியமா சொல்றாங்க வேதம் சொல்றேன். ஆகினால உதகையின பூர்வாக உத்தராயணத்துல ஆரம்பிச்சு சுபகாரியங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கு. ஆகினால தட்சிணாயணத்தை காட்டிலும் உத்தராயணம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது வந்து திருக்கிய சூத்திரம் அது சொல்லியிருக்கு. அடுத்தது சார்த்த திதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். என்ன கேட்டேன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா காத்தால இன்னைக்கு திதி போட்டு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அஷ்டமி நவமி தசமி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு காத்தால ஆரம்ப திதி இருக்குன்னு சொல்லுவோம். அந்த திதி தான் நமக்கு சார்த்த திதின்னு நினைச்சுக்கிறா நிறைய பேர். அப்படி பார்க்கக்கூடாது. இந்த சாஸ்திரத்தை வந்து புதப காலம் அப்படின்ற வேலையில தான் பண்ணணும். மனிதா பிராமணாலாம் பிராமணன் வந்து இப்பதான் ஆரம்பிக்கும். பிராமணாலாம் 5 விதமான யஜ்யங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன யஜ்யம்? தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமகா யஜ்யங்கள்னு சொல்லிட்டு இதை எல்லாரும் அனுப்பிக்கணும்னு சொல்றான். இதெல்லாம் என்னென்ன சொல்ல நிறைய நாய் எழுத இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தேவரைக்கம்னா தெரியும் பெருமாள் காரியம். அடுத்தது பிரம்ம யஜ்யம் நம்ம அத்தியனம் பண்ணோம் இல்லையா, வேதம் அத்தியனமா அப்படின்னா என்னன்னு கேட்பான். சரி, அதனால அத்தியனம் பண்ணாட்டா கூட ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்ச வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 வாக்கியம் 20 வாக்கியம் அவசியமா தேவையானது. ருத்ரம் ஜமதம் புருஷ சுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள், பஞ்சசாந்தி இந்த மாதிரி விஷயங்கள் யார் ஏதாவது கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பிரம்ம யஜ்யத்துக்கு ஏதோ பண்ணிடுவோங்கிற பேருக்கு ஒரு 2-4 நிமிஷம் வெளியாக சொல்லணும். அது பிரம்ம யஜ்யம் பேர். அதுக்கடுத்தது பூத யஜ்யம் அப்படின்னாக்க பூதம்னா என்னன்னா இங்க இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய பிராணிகள் போக்குவரத்துலாம் இருக்கு இல்லையா, அவளுக்குலாம் ஏதோ கொஞ்சம் அந்த உணவு சமர்த்திக்கிறது. அதுக்காக எனக்கு அந்த பூத யஜ்யத்தில் வந்து தான் அந்த காக்கா யஜ்யம் பார்த்த சாதம் பூத இயக்கத்தினுடைய இதாக தான் அதை எல்லாரும் அங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அது எடுத்து பண்றோம்னே தெரியாது நிறைய பேருக்கு. எங்க அப்பா காக்கா வந்து காக்க போயிட்டா அப்படின்னு அப்ப உங்க அப்பா காக்கா போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? காக்காய்க்கும் புத்திரிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அது சாத்ததுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அக்னி திருத்தியா அனக்னி திருத்தியா அஸ்மக்குல பிரசூதி பிரதேசியா அயன் திட்டா பிரதானமஹா அப்படின்னு வரும் அந்த பிண்டத்தை பக்கத்து. அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அக்னி தரிசேத்யா அக்னியிலே சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட பித்திருக்கள். அனக்னி தரிசேத்யா அக்னி இல்லாமல் சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட பித்திருக்கள். அஸ்மத் குல பிரசூதி மிருதேத்யா எங்கள் குலத்திலே பிரசவத்திலேயே மறித்து போனவர்கள். அயம் பிண்டா பிரதானமாக இந்த அயம் பிண்டகம்னா இந்த பிண்டத்தை ஸ்வதா அப்படின்னாக்க அதை சாப்பிட்ற வஸ்துக்கு ஒரு ஹரிசுன்னு அர்த்தம். அந்த ஹோமத்தில் சேர்க்கிற அண்ணன் மாதிரி அவளுக்கு உணவுன்னு அர்த்தம். ஸ்வதானா ஸ்வதானமாக இந்த பிண்டத்தை அவர்களுக்காக வழி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஆக இது வந்து நேரடியா இந்த பித்தர்களுக்கு உள்ள இது கிடையாது. நேரடியா உள்ளது பிராமணர் சாப்பிடாம இருக்கும், அதுதான் நேரடியா அவளுக்கு போய் சேர்றது. ஆனா அதுல கூட நான் அர்த்தம் சொல்ல போறேன் அவருக்கு எப்படி போய் சேர்றது அப்படின்னு. ஆக அது காக்கா சேர்க்கிறதுன்றது வந்து அந்த மாதிரி மறுத்து போன பித்திரிகளுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாத்தம் பத்தி சொல்லும் போது சுதபகாலம்னு சொல்லக்கூடிய மத்தியானம் 2 மணிக்கு மேல ஒரு 4:30-5 மணிக்கு உள்ள இருப்போம் ஒரு காலம், அந்த காலத்துக்கு வந்து சுதபகாலம்னு பேரு. அந்த காலத்துல தான் சாதம் பண்ணணும். ஏன்னா பித்ரு யஜ்யம்ன்றது 4வது இடத்துல வருது. அதுக்கப்புறம் தான் மனுஷ வைக்கும் கண்ணை பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆகினால் அந்த பித்திரைக்கு காலம்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப காலத்தை தான் சாத்தம் பண்ணணும். அந்த குடும்ப காலத்துல சாத்த திதி திதி என்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அந்த 2 மணிக்கு மேல 2.5க்கு மேல 4.5 மணிக்குள்ள இருக்கும். அந்த நாள் என்னைக்கு ஒரு குறிப்பிட்டது நம்ம அப்பா சாத்தம் அஷ்டமின்னா அஷ்டமி திதி என்னைக்கு அந்த டைம்ல இன்னைக்கு வியாப்தி ஜாஸ்தியா இருக்கோ அன்னைக்குதான் சாத்த திதி. காத்தால போட்டவன் தான் முதல்ல போட்டவா அந்த திதியை சாயந்தரம் சொல்லியே இருக்க மாட்டான். ஒரு மத்தியானம் 2 மணிக்கு மேல மாறி போயிடும் திதி. அது சொல்லியிருக்காங்க மனா நான் வீதி இருக்கிறது மாத்திரம் அவன் பக்கத்தில் போடுவான். ஏன்னா சூழ்நிலத்திலேருந்து இருக்கிற திதியை மட்டும்தான் அவனால சொல்ல முடியும். ஆகையினால ஏன்னா திதி அடுத்த நாளில் தானே போட்டது மோனாளி சொல்லிதா ராஜா இருக்கிறது ராஜா மேல பொறுத்தப்படுது சரியா. அதனால சாத்த திதி அப்படின்றத அப்படி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சாத்த ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் நிறைய விதவிதமான ஸ்டேட்மெண்ட் இதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா சாத்தம் நம்ம பண்றது மூலமா மெட்டீரியலா ஏதாவது போன பித்திருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா உண்மையிலே கிடையாது. ஏன்னா இங்க ஒருத்தருக்கு சாதம் போட்டு வேற ஒருத்தருக்கு போய் சேரது அப்படின்னு சொன்னாக்கா அதை விஜயானபூர்வமா நம்மளால அதை சரியா விளக்க முடியாது சரியா இது பண்ண முடியாது சமாதானம் சொல்ல முடியாது. அப்படின்னாக்கா என்ன பண்ணா திருநெல்வேலிக்கு எங்க அப்பா போயிருக்காருனாக்கா எங்க பக்கத்தாத்து மாமா கூட சாதம் போட்டா அவருக்கு வயிறு வந்துடும் சொல்லுவாங்க அதுக்கு இடமாயிடும். அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. உண்மையில என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னாக்கா நம்மளை விட உயர்வா ஒருத்தர் இருக்கா பெரிய வசதி படைக்கவா செல்வாக்குள்ளவா நல்ல எல்லா விதத்திலும் உயர்வான ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுங்களேன். அவளுக்கு போய் நம்ம ஒரு கூண்டிங்ஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லை ஒரு 2 பழத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவோம். அவளை நம்ம காப்பாற்றிக்கணும்னு அர்த்தமா அவளுக்கு நம்ம ஏதோ நம்ம உபகாரம் பண்ணிட்டு அர்த்தமா இல்ல அவ அதை வாங்கிதான் அவளோட வயிற்று பசி ஆயிடுபடாதா இல்ல நாம ஏன் இதை பண்றோம் அவ ஏன் அதை வாங்கிக்கிறான் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு தாட்சியம் தான் நமக்கு அவளோட தாட்சியம் தேவைப்படுறது. அதே மாதிரி அவளுக்கு நம்ம வேற ஒரு பதிவு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவாளுக்கு தாண்ட ஸ்தானத்துல இருக்கிறவா மேல ஒரு பதிவு தாண்ட ஸ்தானத்துல இருக்கிறவாளுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவா மேல ஒரு தாட்சியம் அவளுடைய கைது நமக்கு உயரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதை நம்ம மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரிதான் பித்திருக்கள்னு சொல்லவா தேவதையா ஆயிட்டவா அவளுக்கு சரீரம் கிடையாது. அவளுக்கு சரீரம் கிடையாது. சரீரம் இருக்கிறவாளுக்கு தான் தாக தாக வேட்கைகள்லாம் உண்டு பல விதமான வேட்கைகள் உண்டு. யாருக்கு சரீரத்தோடு இருக்கிறவாளுக்கு தான் சரீரமே இல்லாதவாளுக்கு பசி என்ன வந்தது அவளுக்கு சாதம் என்ன போட வேண்டியிருக்கு அது சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது தப்பு. ஆக எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்க மந்திரபூர்வமா அவளுக்கு நமக்கும் லிங்க் இருக்குது அவளை இங்க ஒன்றும் வர வைக்கலை நம்ம அட்டென்ஷனை உண்டாக்குறோம் அட்டென்ஷனை உண்டாக்கி அவள்கிட்ட லிங்க் வச்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டாக்க நம்ம பண்ணக்கூடிய இந்த காரியங்கள் மூலமாக என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த ஆன்மாக்களுக்கு பார்க்கிறோம் ஆன்மாக்கள் வந்து மேலே உயர்த்தப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க கீழே பூமி அளவில் இருந்துட்டு இருந்தாங்க பூமியில மூணு விதமான ஜீவராசிகள் இருக்கின்றன. ஒன்று மனிதர்கள், 2வது பிராணிகள், 3வது தாவரங்கள். இந்த 3 விதமான ஜீவராசிகளுமே என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க தன்னுடைய இனவெளிக்காக முயற்சி பண்ணிட்டு அப்படி முயற்சி பண்ண காலத்துல இந்த ஆன்மாவானது கண்ணுக்கு தெரியாத நுண்ணியலா இருக்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அப்படி பரவி இருக்கிறது எந்த இனவெளிக்கு காலத்துல எந்த இனவெளிக்கு சம்பவத்தில் அது மாட்டிக்கொள்கிறதோ அதுவாக தெரிகிறது. ஆக அந்த ஜென்மம் அதற்கு உண்டாகிறது. ஆக இந்த பூமியினுடைய பரப்பளவிலே இந்த ஆன்மாவை வைத்திருந்தால் இந்த 3 வித ஜீவராசிகள் ஒன்றாக இந்த ஆன்மா பரிணமிக்க வேண்டியதாக இருக்கும். ஆக மறுபடியும் வேண்டாம் இனி பிறக்கக்கூடாது நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாகிய பிராமணர்கள் இந்த காரியங்களை பண்ணுவதன் மூலமாக பூமியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட உருவத்திற்கு இந்த ஆன்மாவை உயர்த்துவதுதான் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களினுடைய நோக்கம். அப்படி உயர்த்தப்படுவதற்கு எது காரணியாக இருக்க என்ன செய்ய முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன்னாக்க நம்ம இங்கிருந்து கீழே ஒரு ஓரளவுக்கு தான் தூக்கி விடலாம் மரத்தில் ஏறவன ஓரளவுக்கு தான் தூக்கி விடலாம்னு சொல்லுங்களேன். அதே மாதிரி மேலேருந்து யாராவது பிடிச்சி கொஞ்சம் அங்கேருந்து தூக்கினா வச்சு ஒரு கயிறு போட்டு மேலே ஈர்த்தாருனாக்க வசதியாக இருக்கும் இல்லையா. அப்படி போட்டு நிறுத்தம் வந்தவாதான் ஏற்கனவே போற பித்திருக்கு பித்திருக்கள் வசூல் கொடுத்துரு ஆதித்தான் அப்படின்னு சொல்லி மூணு விதத்தில் அவன் இருந்துருக்கான். ஆதித்ய ரூபத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் வந்து சொர்க்கத்துக்கு போறது தகுதியாளா இவ்வளவு குறித்து இப்ப சட்டப்பாடு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இந்த பக்கமும் இந்த பக்கம் போட்டு இழுத்துட்டே இருக்கான். எவன் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கிற இழுத்துதானே சொல்லுவான் இழுத்த இடத்துல நின்று விடுறானா கொஞ்சம் தூரம் தங்கிதானே போய் ஓடும். புரியுதுல்ல? அதே மாதிரிங்க அந்த வசூலத்தில் ஆசிரியர் இருக்கிற ஆறு வேலைகளையும் நீக்கிறான். அது நீக்கும் போது அவன் என்ன பண்றான், அவளுக்கு ஒரு குழு கிடைக்கிறது, அவளுக்கு ஒரு புஷ் கிடைக்கிறது. அந்த புஷில் அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறான். ஏற்கனவே அசுரத்தில் இருந்தவன் ருத்ரத்துக்கு போறான், ருத்ரத்தில் இருந்தவன் அடுத்தத்துக்கு போறான், அடுத்தத்துக்கு இருந்தவன் சொர்க்கத்துக்கு போறான். இது வந்து பிராமனுக்கு உள்ள பொதுவான விஷயம், வைஷ்ணவாளுக்கு தனியா இருக்கு, அதுக்கும் கான்செப்ட் இருக்கு, அதெல்லாம் விஷயம் வேற இருக்கு. ஆனா இது பொருள் எல்லாம் இருக்கும். இது வந்து இப்படி நடக்கிறது. அப்ப தன்னை உயர்ந்த நிலைக்கு அங்கிருந்து இருக்கக்கூடியவன் அவன் நமக்கு உருவாக்கம் பண்றது அர்த்தமா, இல்ல நம்ம அவனுக்கு சாதம் போட்டு அவனுக்கு உருவாக்கம் பண்றது அர்த்தமா? யோசிச்சு பார்க்கணும். நாம வந்து பித்திருக்களுக்கு நம்ம எந்த உபகாரமும் பண்ணல, அவர்களோட உபகாரம் நமக்கு ஊக்கம்தான் நாம அதை நீக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அவர்களோட இன்று நம்ம யோசிக்கிறதுக்காக இதை நம்ம தக்க வைத்துக் கொண்டு நீக்கம் பண்ணிட்டு கொடுத்ததா சாஸ்திரமா நமக்கு கொடுத்துக்கூடிய இந்த சாஸ்திரம் போன்ற விஷயங்கள். பெருமாள் எல்லாருக்கும் அவகாசம் பண்ணுவார், தேவதைகள் எல்லாம் அவகாசம் பண்ணுவார். அவெல்லாம் எப்படி அவகாசம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்கா, அவளுக்கு சோத்திரம் பண்ணி சாஸ்திரபூர்வமா அவளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய சோம யஜ்யம் அந்த அந்த யஜ்யம் இந்த யஜ்யம் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அசுவமேதம் அது இருந்துட்டு நிறைய பழங்கள் கருதி செய்யக்கூடிய யாகங்கள்லாம் வேதத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் நீ சத்தையா ஒழுங்கா பண்ணி அதெல்லாம் நிறைவேற்றினாலும் அவள் பலன் கொடுப்பாள். ஆனா சுற்றுகள் அப்படி இல்லை. சுற்றுகள் என்ன பண்ணுவாள், நீ வந்து வருஷ வருஷம் சாப்பிட்ட பேர்ல எத்தனை அவனை போடுற பாரு, அது கொடுத்தாலே போதும், அவன் மட்டும் கட்சி வச்சுட்டு அவன் உயர்த்தத்துக்கு அவன் பண்ணிட்டே இருப்பான். உன் பர்சனலா அந்த சுட்டு மட்டத்துக்காக வந்து இருக்கக்கூடியதோ சுற்றுகள். தேவதைகள் வந்து ஜென்ரலா எல்லாரும் இருக்கிறவாள், மற்ற தேவதைகள்லாம் இருக்கா இல்லையா, அவன் ஜென்ரலா எல்லாரும் இருக்கிறவாள். அங்க அவங்க போனா அங்க ஓடிக்கிறான், இங்க அவங்க போனாலும் இங்க ஓடிக்கிடுவான். எப்படி நாலு நாள் பார்த்துட்டு அங்கே இங்க ஓடிக்கிறவா என்ற தேவதைகள்லாம். ஆகினால அவர்கள் ஆராய்ச்சி தரக்கூடிய பழங்கள் எல்லாம் நீங்க சுற்றுகள் ஆராய்ச்சிகள் மூலமா பழமடை அதிகமா வரலாற்றத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்ததாக பாபம்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். பாபம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி எதுக்கும் கிரந்த கோடிக்கு பரோபகார புண்ணியாய பாபாய பணப்பீடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, கிரந்த கோடிஷு கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள், கோடிக்கணக்கான சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்றது அந்த விஷயத்த நான் ஒரு அரை ஸ்லோகத்தில் சொல்றேன் அப்படின்றது ஸ்லோகத்தை மூலமா. அரை ஸ்லோகத்தை என்ன சொல்ல போற, பரோபகார புண்ணியா, பரோபகாரா புண்ணியாய பரோபகாரம், தன் நலத்தை பார்த்தால் பிறர் நலனுக்காக எதையெல்லாம் நீ மேற்கொள்கிறாயோ அதையெல்லாம் புண்ணியத்துக்காக சேர்ந்தவை. அடுத்தது பாபாய பரபீடனம், புறச்சார ஹிம்சை பண்ணி புறச்சார உபத்திரம் பண்றதுக்காக பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுகிறாயோ அதையெல்லாம் பாவத்தை சேர்ந்தது. நமக்கே தெரியும் ஒரு காரியத்தை பண்ணினோம்னா எப்படியாவது காரியத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படியேப்போம் அப்படின்னு நமக்கு தோணும், அதெல்லாம் புண்ணிய காலத்தில் சேரும். நம்மளே இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு நம்ம மேலே ஒரு கையில் தேவைப்பட்டு இருக்கோமோ அதெல்லாம் பாவத்தை சேரும். ஆக பாப புண்ணியம் எல்லாம் சாஸ்திர கொடுத்ததை கட்டி கட்டி பார்த்தெல்லாம் காத்து தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை, நமக்கே நமக்கு தெரியும், அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த பாப புண்ணியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா, பாபன்றது நான் சொன்னேன் இந்த ஆன்மா லிஃப்ட் பண்ண முடாம ஒரு போர்ஸை உண்டாக்கி பூமியை நோக்கி இழுந்துட்டே இருக்கும். பாபம் ஜாஸ்தியா போக போக பூமியை நோக்கி ஒரு போர்ஸ் உண்டாகும், புண்ணியம் ஜாஸ்தியா போக போக அந்த போர்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஆப்போசிட் போர்ஸ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும். இதுதான் பாபத்தினுடைய புண்ணியத்தினுடைய வேலை. ஆகையினால புண்ணியம் பண்ணுமா பாவம் புண்ணியம் பண்ணணுமா அதாவது தீர்மானம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிராமணர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி இந்த பிராமணர்கள் சொல்றது என்ன, நான் வந்து சொல்றது ஒரு அர்த்தமே இல்லாத இல்லையா. ஆகையினால பிராமணர்களுடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சொன்ன இந்த பாவம் புண்ணியம், இந்த பாபம் புண்ணியம்னா உலகத்தையே இந்த ஆட்டை ஆட்டி வைக்கிறது பேசிக்கா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாபம் எப்படி வரும் ஒருத்தருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அபக்ஷ ரட்சணா போட்டு போச்சுனா அபயபான சம்பாஷி சம்பாஷண அஸ்பஸ்தனா கிருத்திகரண கிருத்தியாகரண பகவதாரம் ஆபாதாபச்சாரம் அசக்தி அபஜாராதீனாம் மனோபாபாய கர்மேந்திர ஞானேந்திர வியாபாரி ஞான அஜான பெற்ற சம்பாதிதானாம் சர்வேஷாம் பாபானாம் அப்படின்னா. இப்படி பாபங்கள் பாபம் எந்த கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி சொன்னோம், அது ரொம்ப சரியான வாசனம். அது மாதிரி பாவங்கள் வர்றதுக்கு நிறைய வழி இருக்கு. அப்போ புண்ணியம் தர்மம்ங்கிறது புண்ணியம் பண்றது மூலமாக தர்மத்தை காப்பாற்ற முடியும். ஆக இந்த பாபம்ன்றது வைக்காது, பாபத்தை எப்படி போஷிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா ரெண்டு விதமா பாபத்தை போயிக்க முடியும். ஏன்னா பாபம் வரத்துக்கு மூல காரணம் ரெண்டு இருக்கு. மூல காரணம் என்னன்னு கேட்டாக்கா நம்ம சரீரத்துக்கு அந்த சரீரத்தினுடைய இசைக்கு உட்பட்டு அந்த சுகத்துக்காக ரெண்டு அகமமான காரியங்களை ஏற்படுத்தோம்னா பாபம் வரும். அதே மாதிரி இந்த பூலோகத்துல நம்ம வாழறதுக்காக வேண்டி, சுகமா சௌக்கியமா இருக்கிறதுக்காக வேண்டி, பொருள் ஆசையில பொருளை சேர்த்து வைக்கிறதுக்காக ஏதாவது அகர்ம காரியங்களை ஏற்படுத்தணும் வச்சிருக்கோம், அப்போ பாவம் வரும். இந்த ரெண்டு தான் பேசிக்கா காரணமா இருக்க முடியும், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்க முடியும். அப்ப புண்ணியம் அந்த பாவத்தை எப்படி கொண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இதே ரெண்டு வழியில தான் கொண்டிக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா உடம்பை வலித்து கொண்டு கவரமங்கள்லாம் பண்றது, அங்க பிரச்சனை பண்றது, கோயிலுக்கு நடந்தே வர பாத யாத்திரை பண்றேன்னு எழுதிக்கிறது, தீர்த்த யாத்திரை எல்லாம் போறேன்னு சொல்லி எழுதிக்கிறது, இப்படி உடம்பை வலித்து கொண்டு செய்ய விரதம் இருக்கேன்றது, உபவாசம் இருக்கேன்றது, இந்த மாதிரி பண்றது இல்லையா, அதெல்லாம் பாடத்தை போட்டு சேர்த்துட்டு உடம்பை வலித்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு வழி. மற்றொரு வழி என்ன அப்படின்னு கேட்டாங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை நிறைய தானம் இருக்கு, ஏகப்பட்ட தானம், கோபூஜல கலைஞாச்ச வாசவதான குடானிச்சா லவண கோபுரம் கததான பத்தி தான் அப்படி நிறைய ஸ்லோகம் இருக்கு, நிறைய சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட தானங்கள் நிறைய தானங்கள் சொல்லியிருக்கு. இந்த தானங்கள்ல ஏதாவது பண்ணி பிராமணத்தை கொடுக்கணும்னு, ஏன்பா பிராமணத்தை கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்க முடியாது, மனுஷன் எல்லாரும் ஒன்று தானே, எல்லாரோட பண்ணி தேவைப்படுறதுனால ஓடுறது, பிராமண மந்திரம் என்ன வச்சுட்டு அப்படின்னு ஒரு கேள்வி நியாயமா பிறக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு ஒரு போர்ட்போலியோ என்னது அப்படின்னு வச்சிருக்காங்க. இருந்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாவத்தையும் போக்குவரத்தாக பிராமணன் இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திரத்தோடைய தீர்மானம். அதற்காக வேண்டிதான் பிராமணனுக்கு வேதங்களை தெரிவித்து அந்த வேதங்களை அத்தியாசம் பண்ணி கொண்டு இருப்பதன் மூலமாக அவன் பாவம் போக்குவதற்காக வழி சாஸ்திரம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எப்படி அதை நிரூபிப்பாரு அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா சந்தியாவந்தா பண்றான் அப்ப என்ன பண்றான் சொல்றான், என்னாத்தாதுக்கு ராத்திரி இரவத்தில் பண்ணின பாவங்கள் எனக்கு இருபது போய் தீர்ந்து விடணும் அப்படின்னு சொல்லுவேன். சாயந்தரம் என்ன அண்ணா பாவமாக இருக்கும், மகளுக்கு பண்ண பாவங்கள் எல்லாம் எனக்கு இருபது தீர்ந்து போயிடணும் அப்படின்னு விடுறான். அப்புறம் மாத்தியா நீ வேஸ்டா மாத்தியந்தினாதித்யோதிகோதியான பஞ்சபாவதா கோபாவதா உச்சதே சர்வதேத பாராயண புண்ணியம் நபதே நாராயண சாயத்தும் நாராயண சாயத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மாறியது. அதுக்கு இன்னும் சிறப்பு பஞ்சபாதகாது உபபாதகாது பிரமுச்சியதே பஞ்சமகாபாதகம் பண்ணினா பஞ்சமாபாதகான அப்படின்னு அப்படியாப்பட்ட பஞ்சமாபாதகம் ஆத்தியானம் பண்ணது மூலமாக அவனுக்கு எல்லா விதமான இதுவும் நிவர்த்தியாகி அவனுக்கு நாராயணனுக்கு அருகிலேயே போய் செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியது மாத்தியானியம் என்று எதிர்கொள்ளிருக்கான். ஆகையினாலே பிராமணர்கள் ஒரு ஆகினாலே பிராமணர்கள் சந்தியாவந்தனம் பண்ணவர் மூலமாகத்தான் பிராமணர்களாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டு எதோட இந்த சந்தியாவந்தனங்களை சரியாக பண்ணி அனுதானம் செய்வதன் மூலமாக பிராமண சமூகத்திற்கு ஒரு நல்ல பெருமையை ஏற்படுத்திக் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்தது பஞ்சாங்க தானம் அப்படின்னு ஒரு கருத்து செய்து அப்படின்னா நிறைய தானங்கள் இருக்கு, ஒரு தானமும் ஒரு சிறப்பு பெற்றிருக்கு. இந்த இவ்வளவு சொன்ன இவ்வளவு அனுஷ்டானங்களையும் ஒருத்தர் பண்ணணுமானா ஒரு பஞ்சாங்கத்தினுடைய உதவி இருந்தால் தான் பண்ண முடியும். அதில்தான் நீ இன்னென்ன காரியத்தை நீ பண்ணினியானாக்கா என்னென்னது நெல்லு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால ஒருத்தனை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுன்னு தூண்டு முடியுமா இருக்கிறது பஞ்சாங்கம் இல்லையா. அதனால அந்த பஞ்சாங்கத்தை நீங்க தானம் பண்ணீங்கன்னாக்க அது எல்லாத்தை விட உயரமான தானமா இருக்கும்னு அபிப்பிராயப்பட்டு தான் இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் நான் பத்திரிகையை அடிச்சு இந்த மாதிரி விநியோகம் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். அதுல நிறையா பேர் பங்கெடுத்து கொடுத்து நிறையா பங்குதாரர்களை கொடுத்துட்டு இருக்கா. ஆனா நீங்களும் அந்த மாதிரி பண்ணி வாழ்க்கையில சேமமாகவும் சத்துவமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறேன். மேற்கொண்டு ஒரே விஷயம், நிறைய பேர் இந்த பிராமண அப்படின்னாக்கா என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இது ஏதோ ஒரு வியாபார மாதிரியும் நம்ம ஒரு அங்கத்தினர்களாக இருக்கிற மாதிரியும் நடத்திக்கிட்டு அவன் ஏதோ புகழாம பண்றா, அதை வந்து நம்ம பாசிட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் அது இல்லாம இருக்கலாம், பிரதான அபிப்பிராயம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது நம்மளுடைய பாவமா நமக்காக ஏற்பட்டது, நமக்காக அவன் ஒழிக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து அவன் நம்ம அவன் மூலமா நம்ம போகணும் அப்படின்னு நினைக்காம அவன் கூப்பிடாமே நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் கேவமா கஷ்டமா இருக்குமான்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த அருமையான உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த ஆவடி கிழக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கிளையில் உள்ள எல்லாருடைய இதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.
நமக்கு நான்கு வருடங்களாக நிதி பஞ்சாயத்து செய்யறது ஒவ்வொருத்தர் வீட்டிலேயே இருக்கும். இங்க இருக்கிற நண்பர்கள் வீட்டில எல்லாம் பஞ்சாயத்தை பார்ப்பது எப்படி இருக்கிறத அவர் ஏற்கனவே நமக்கு பஞ்சாயத்து மினி அந்த மினி பஞ்சாயம் பஞ்சாயத்தை செய்யறது கொடுக்குற மாதிரி சாசம் அதுலயே எல்லாத்தையும் ஓரளவு வேணுமா நம்ம முகூர்த்தம் பார்க்கறது இப்படி இருக்கிறதெல்லாம் அவர் ரொம்ப வேணுமா நிறைய கொடுத்துருக்கார். சாதாரணமா இப்ப கூட இந்த பரந்தாமன் பஞ்சாயத்தை இருப்பாருங்க அதுல உங்களுக்கு சாதாரணமா நாயகி வினாடிகள் சன்னப்பன்றி சேர்க்கிறத சொன்னார் அவரே மணிக்கணக்கில் போட்டிருக்காரு. அது சாதாரணமா பார்க்கறது ரொம்ப எளிக்கா இருக்கும். அந்த பஞ்சாங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஒத்தாசை நாலஞ்சு வருஷமா நமக்கு ஒத்தாசை பண்ணிட்டு சீனிவாசன் நம்ம கிளையில கூப்பிட்டு மரியாதை பண்ணுறது எனக்கு நீங்களால அது இன்னைக்கு அது கடவுள் அவருக்கு சீனிவாசன் அவர்களுக்கு உங்களுக்கு நிறைய எதிரான விஷயங்களை சொல்லியிருக்கார். அவர் நமக்கு மேலும் அவருடைய ஒத்தாசத்தை கொடுத்து பல ஆண்டுகள் அவர் வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொண்டாடி உங்கள் சார்பில்
நன்றி நன்றி நன்றி. ஓ ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாரும் தான் கேட்டேன், அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அது அவளுடைய அண்ணா இருக்கு அண்ணா இருக்கு அண்ணா இருக்கு அண்ணா இருக்கு.